الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها صدق الله المولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من أكل من هذه الشجرة فلا يقربن إلى المسجد صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரித்தாவதாக. இந்த உம்மத்தின் ஹிதாயத்துக்கண்டே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும், அன்னாரை பின்தொடர்ந்து அல் அஸ்ஹாபுகள் தபை தாபியீன்கள், நாளை கியாமம் பர்யந்தம் இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றப் போகின்ற முஃமின்கள் முஸ்லீம்கள் அனைவர்களின் மீதிலும் என்றென்றும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹுவின் இறை இல்லமா மஸ்ஜிதிலே எத்திகாஃபுடைய நீயத்துடனும் அவனினாலே அமானிதமாக கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலுடனும் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எதை எதையெல்லாம் ஏவி அவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் இன்பமான சுவனம் இருக்கிறது என்று வாக்களித்திருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு விலக்கி அவைகளை வாழ்க்கையில் இருந்து தவிந்து நடக்காவிட்டால் பயங்கர நரகம் இருக்கிறது என்று எச்சரித்திருக்கிறானோ அவைகளை விட்டு முட்டு முழுதாக தவிந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹை நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் கண்ணியம், மரியாதை, அந்தஸ்து என்றத யார்ட சொத்து செல்வத்திலையும் வைக்கல, யார்ட அறிவுலையும் வைக்கல, யாருடைய கல்வியாற்றலையும் யாருடைய எந்த திறமையிலையும் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் கண்ணியம், சந்தோஷம் என்றது அல்லாஹ் வைக்கல. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியம், மரியாதை என்றது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்க யாரு அவனை பத்தி பேசுறாங்களோ அந்த பேச்சில் அல்லாஹ் வச்சுக்கிறார். யாருடைய கல்வி அல்லாஹ் ரசூலை பத்தின கல்வியாக யாருடைய கல்வி அமைஞ்சதோ அந்த கல்வியில அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கண்ணியத்தை, மரியாதையை வச்சுக்கிறார். யாருடைய கையில இருக்கிற சொத்து, பணம், இந்த காட்சிகள் அவனுடைய பாதையில் அவனுக்காக, அவனுடைய தீனுக்காக யாருடைய சொத்து செல்வம் செலவழிக்கப்படுகிறதோ அந்த சொத்து செல்வத்திலேதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கண்ணியத்தையும் மரியாதையையும் வச்சுக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அதே போல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வசந்தமான, சௌந்தரியமான, மனிதண்ட உள்ளங்களை கவரக்கூடிய அளவுல இருக்கும் எந்த கட்டிடங்களையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கண்ணியத்தையும் மதிப்பையும் வைக்கல. சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு எவ்வளவு பெரிய அரண்மனைகள், எவ்வளவு பெரிய மாளிகைகள், எவ்வளவு பெரும் தனவந்தர்கள், செல்வந்தர்கள் வாழக்கூடிய மிகப்பெரிய வீடுகள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த எந்த கட்டிடத்தை பார்த்தும், இந்த எந்த ஸ்தலத்தை பார்த்தும் இது கண்ணியமானது, இது எனக்கு விருப்பமானது, இது எனக்கு பிடிப்பமானது, இது எனக்கு மிகவும் நெருக்கமானது என்று சொல்லல. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. ஒரு ஊர் இருக்கிறது, அந்த ஊர்ல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், தனவந்தர்கள் இருக்கிறார்கள், பெரும் பெரும் கல்விமான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வசிக்கும் வீடுகள் மிகப்பெரிய அமைப்புல, மிகப்பெரிய வசதிகள்ல, மிகப்பெரிய செல்வாக்குகளும் வசதிகளும் உள்ளடக்கப்பட்ட வீடுகளாக அவர்களுடைய வீடு இருந்தாலும், அதே ஊர்ல ஒரு சின்ன அளவு காணியில ஒரு ஓலை குடிசையை போல ஒரு மஸ்ஜித் இருந்தால், அல்லாஹ் ரப்பு இஸ்ஸத் அந்த எல்லா மாளிகையையும் விட, அந்த எல்லா அரண்மனையையும் விட, அந்த எல்லா கட்டிடங்களையும் விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது அந்த சிறிய மஸ்ஜித். அந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மஸ்ஜித் என்றது இருக்கிறது, இது எவ்வளவு முக்கியமானது. இஸ்லாத்தில் இந்த மஸ்ஜித் என்றது எவ்வளவு பெரிய ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது என்றதை எங்களுடைய முஸ்லீம்கள் சரியாக விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, மஸ்ஜித் என்றது இருக்கிறது, இந்த மஸ்ஜிதுக்கு இஸ்லாத்தில் தனியான ஒரு கண்ணியம் இருக்கிறது, இஸ்லாத்தில் தனியான ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறது. மஸ்ஜிதோடு தொடர்பாக இந்த மஸ்ஜிதை கட்டி எழுப்புற விஷயத்தில், இந்த மஸ்ஜிதை பராமரிக்கிற விஷயத்திலே, மஸ்ஜிதுட மாகோலை பாதுகாத்து சுத்திகரிக்கிற விடயத்தில், யார் யாரெல்லாம் தொடர்பாக, யார் யாரெல்லாம் பண உதவி, உடல் உதவி, அதாவது இன்னும் சில ஆலோசனை உதவியோட யாரெல்லாம் இருக்கிறார்களோ, இவர்களை இஸ்லாம் புகழ்கிறது, குர்ஆன் புகழ்கிறது, ஹதீஸ் புகழ்கிறது, அவர்களை கண்டு பல நன்மைகளையும் வாக்களிக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜித பள்ளிவாசல்களை முஸ்லிம்களுடைய விசேஷமான அம்சங்களுக்கு பயன்படுத்துமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலினுவன்னிக்கா, ஒரு மனிதர் திருமணம் செய்ய போகிறார் என்றால் அதை மறைச்சி ஒழிச்சு யாரும் திருமணம் செய்யவானம், இந்த இடத்துல இப்படி ஒரு திருமணம் நடக்க போகிறது என்பதை பகிரங்கப்படுத்துங்கள். அதே போன்று அந்த திருமணத்தை மஸ்ஜிதிலே அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல சகோதரர்களே, பெரியார்களே, பஹ்ரைன்ல இருந்து இன்னும் பல நாடுகள்ல இருந்து கனிமத்து பொருட்கள், சதகாவினுடைய பொருட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சேர்ந்தால், அந்த பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வச்சது மஸ்ஜிதுல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெரும்பெரும் அரசர்கள், பெரும்பெரும் மன்னர்கள், பெரும்பெரும் நாட்டை ஆளக்கூடிய சில சில அரசர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வரும் பொழுது, அவர்களை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்ட இடம் அது மஸ்ஜிதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறு இந்த இஸ்லாத்திலே மஸ்ஜித் என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு இடத்திலே இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், முஸ்லிம்கள் ஆரம்ப கட்டத்தில் அந்த மக்கத்தில் வாழ்ற நேரம் ஒதுக்கப்பட்ட, ஆக்கிரமிப்பு செலுத்தப்பட்ட, ஆதிக்கம் செலுத்தப்பட்ட ஒரு சமுதாயமாக முஸ்லீம்கள் இருந்தார்கள். எந்த அளவு கண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கட்டத்தில் சொல்லி காட்டினாங்க, வள்ளிகு அண்ணி வலுவாயா, என்ன பற்றி ஒரு விடயம் தான் தெரியும் என்றிருந்தாலும் அதை நீங்க எத்தி வைங்க, இந்த தீனை எத்தி வைங்க, இஸ்லாத்தை எத்தி வைங்க, தாவத்துடைய களத்திலே இறங்குங்கள், தபலீகுடைய பணியிலே குப்பார்களுக்கு மத்தியில் ஈடுபடுங்கள் என்று அந்த சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கத்திலே வாழும் பொழுது சொன்னார்கள், இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தாதீங்க, நீங்க ஒரு முஸ்லீம் என்று வெளியில காட்டாதீங்க, நீங்க ஒரு இஸ்லாமியன் என்பதை வெளியில சொல்லிடாதீங்க, நான் கலிமாவை ஏற்றுட்டேன் என்ற விஷயத்தை மக்களுக்கு மத்திய பகிரங்கப்படுத்திடாதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் என்றால், ஏன் காரணம் என்றால், அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட, அந்த அளவுக்கு ஆக்கிரமமும் ஆதிக்கமும் செலுத்தப்பட்ட சமுதாயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, பின்னால் ஒரு காலம் வருகிறது, அது மதீனத்துடைய காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், அவர்களோடு இருந்த அந்த உம்மத்துக்கும், அவர்களோடு இருந்த அந்த சஹாபாக்களுக்கும் அங்கே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகின்றது.
இருந்தது. அங்கே அவர்களுக்கு இஸ்லாத்தை பின்பற்ற முடியும் என்ற சுதந்திரம் அந்த மதீனத்திலே வழங்கப்பட்ட உடனே முதல் முதலாக முஸ்லீம்கள் எங்களுக்கென்று ஒன்றை எடுத்துக் கொண்டார்கள் என்றால் அது ஒரு மஸ்ஜிதை தான் அமைத்துக் கொண்டார்கள். அந்தந்த சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் மஸ்ஜிதுகள் என்பது மிக முக்கியமான ஒரு இடத்திலே வகிக்கிறது. இந்த இஸ்லாத்திலே மிகவும் கண்ணியமும் அந்தஸ்தும் செலுத்தப்பட வேண்டிய ஒரு இடமாக ஒவ்வொரு ஊரிலேயும் இருக்கும் மஸ்ஜித் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்கள் சில நேரங்களில் யுத்தத்துக்கு செல்வார்கள். சில ஊர்களுக்கு தாக்குவதற்காக இரவு நேரத்திலேயே அந்த ஊரை போய் அடைஞ்சு கொள்வாங்க. சஹாபாக்கள் அவதானிப்பாங்க, சுபவுடைய நேரம் வருகிறது, சுபவுடைய நேரம் வந்து அந்த ஊரிலே இருந்து அதானினுடைய சப்தம் கேட்டால் சஹாபாக்கள் விளங்கிக் கொள்வார்கள், இங்கே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், இந்த ஊரை தாக்கக்கூடாது. சுபவினுடைய நேரத்தை அடைந்து கொண்டும் அந்த ஊரிலே இருந்து அதானினுடைய சப்தம் வரவில்லை என்றால் சஹாபாக்கள் அந்த ஊரை அவ்வாறு முற்றுகை இட்டு தாக்குவார்கள். ஏன்? காரணம், அதானுடைய சப்தம் வரவில்லை, அங்கே முஸ்லீம்கள் கிடையாது. அந்த சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் எங்கட ஊருகள்ல நாங்க முஸ்லீம்கள் வாழ்கிறோம் என்றால் எங்கட வாகனம், எங்கட வீடு, எங்கள்ட இருக்கிற சொத்துக்கள், எங்கட ஆடை உடை, இது எதுவும் அடையாளம் இல்ல இந்த ஊர்ல முஸ்லீம்கள் வாழ்றாங்க என்றதற்கு. ஒரு ஊர்ல முஸ்லீம்கள் வாழ்றாங்க என்றதற்குண்டான மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த ஊரில் இருக்கும் மஸ்ஜித். அந்த ஊரிலே இருக்கும் மஸ்ஜிதிலே இருந்து சொல்லப்படும் அதானாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறு மஸ்ஜித் என்பது மிக ஒரு முக்கிய இடத்தில் வகிக்கிறது முஸ்லீம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு. ஒரு முஸ்லிமினுடைய, ஒரு இஸ்லாமியனுடைய அடையாள சின்னமாக அந்த ஊரிலே இருக்கும் மஸ்ஜித் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால் எமது அநேகமான முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டால் அநேகமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. எல்லத்தித லோவும் அவங்களுக்கு தெரியும், எல்லா விடயங்கள சட்டமும் அவங்களுக்கு தெரியும். இந்தியா நாட்டை பத்தி பேசுவார்கள், ரஷ்யாவை பத்தி பேசுவாங்க, ஜப்பானை பத்தி பேசுவாங்க, அமெரிக்காவை பத்தி பேசுவாங்க. அங்க இந்த சட்டம், இங்க இந்த சட்டம், இந்த உலகளாவிய ரீதியை விடுவோம், நாடளாவிய ரீதியில் அநேகமான சட்டங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள். அதுதலோ இவ்வாறு, இதுதலோ இவ்வாறு. ஒவ்வொரு அரசியல்வாதியினுடைய சரித்திரமும் என்னென்னா, இவர் எவ்வாறு இருந்தவர், இவருடைய ஆரம்பம் எவ்வாறு, இவருடைய அரசியல் வளர்ச்சி எவ்வாறு, இந்த பணக்காரனுடைய ஆரம்பம் எவ்வாறு, இவர் தலை தூக்கியது எப்படி, இவர் பணக்காரன் ஆனது எப்படி என்றெல்லாம் சொல்வார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, தாழ்ந்த அந்தஸ்தில் எடுத்துக்கொண்டால் கூட சில சில கடைகள், சாதாரண கடைகள், சாதாரண கடைகள சட்டங்களை கூட எமது முஸ்லீம்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த கடைக்கு சென்றால் அதில் அந்த பொருள் அடித்திருக்கும் பிரைஸ், அந்த பொருள் அடித்திருக்கும் விலைதான் விலை, இதை குறைக்க முடியாது. இந்த கடையில் இருந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் அதை ரிட்டர்ன் பண்ண முடியாது. இந்த கடையினுடைய சட்டம் இவ்வாறு, இது இவ்வாறு, இதுல ரூல்ஸ் இவ்வாறு என்று எமது முஸ்லீம்கள் அநேகமான விடயங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள், அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் கேவலம் இன்னொரு புறத்தில் கவலை. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மஸ்ஜித் அல்லாஹ்வினுடைய மாளிகை, இதனுடைய சட்டம் என்ன? இந்த மஸ்ஜிதுக்குள்ள எவ்வாறு ஒரு முஸ்லீம் நடந்து கொள்ள வேண்டும்? இந்த மஸ்ஜிதுல இருக்க வேண்டிய நிலைமைகள் எவ்வாறு? ஒரு முஸ்லீம் இந்த மஸ்ஜிதுக்குள்ள நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை எவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள் என்பதிலே பராமுகமாக எமது சமுதாயம் இருக்கிறார்கள். எல்லா லோவையும் அறிந்திருந்தாலும் மஸ்ஜிதுல லோ தெரியாது, மஸ்ஜிதுல சட்டதிட்டம் தெரியாது, மஸ்ஜிதுல எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தெரியாது. சில சில செயல்களை செய்கிறார்கள், இதை மஸ்ஜிதுல செய்ய முடியுமா முடியாதா என்பதும் தெரியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, எதிர்வரும் காலம் ரமலானுடைய காலம், மஸ்ஜிதுடன் அநேக அநேகமான மக்கள் தொடர்பாகி விடுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்குள்ளே ஒரு மனிதன் வந்தால் அவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொன்னார்களோ அதை கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்து வைப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதினுடைய ஒழுங்குமுறைகளை, பள்ளியினுடைய ஒழுங்குமுறைகளை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநேகமான ஒழுக்கங்களை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்குள்ளே வருகிறான் என்றால் அவன் மஸ்ஜிதுக்குள்ளே வரும் பொழுது அல்லாஹும் அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்தி, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தினுடைய கதவுகளை எனக்கு திறந்து தருவாயாக என்று துஆ கேட்டவனாக அவன் மஸ்ஜிதுக்குள்ளே வர வேண்டும். ஏன்? காரணம், வரப்போகும் இடம் இபாதத்துக்குரிய ஒரு ஸ்தலம், அந்த இடத்திலே கேட்கும் துஆக்கள் கபூலாகும். ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும் பொழுது அவன் துஆ செய்தவனாக மஸ்ஜிதுக்குள்ளே வர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அடுத்ததாக மயாமின் ரசூல் முக்கத்தமும் லிக்குல்லி கைரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கட்டத்திலும் எல்லா நலவுகளுக்கும் வலது கைய வலது கால முற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ள வார நேரம் சலாம் சொன்னவராக வலது காலை எடுத்து வைத்து மஸ்ஜிதுக்குள்ளே வரக்கூடிய வழக்கம் உடையவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, மஸ்ஜிதுக்குள்ள ஒரு மனிதன் வந்துட்டான் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முதலாக அவருக்கு காட்டி கொடுத்த சுன்னத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய ஒரு சுன்னத், தஹியத்துல் மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதிலே வந்து தொழக்கூடிய அந்த இரண்டு ரக்காத்தினுடைய தொழுகை. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவுக்கு முக்கியமாக வலியுறுத்தி வலுவாக இந்த உம்மத்துக்கு தஹியத்துல் மஸ்ஜிதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிமிலே பதிவாகக்கூடிய ரிவாயத், ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பயான் செய்வதற்காக மிம்பரிலே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே சலீக்குல் கத்பானி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி மஸ்ஜிதுக்குள்ளே வந்தார். அவர் மஸ்ஜிதுக்குள்ளே வந்து அவ்வாறே தொழாமல் அந்த தஹியத்துல் மஸ்ஜிதினுடைய தொழுகையை, அந்த இரண்டு ரக்காத்தை தொழாமல் மஸ்ஜிதிலே அமர்ந்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல இருந்து அந்த சஹாபியிட பேரை சொல்லி, யா சலீக், யா சலீக், ஏ சலீக்குல் கத்பானிய ரலியல்லாஹு அன்ஹு, அரகாத் ரகாத்தைன், நீங்கள் அந்த தஹியத்துல் மஸ்ஜிதினுடைய இரண்டு ரக்காத் தொழுகைகளையும் தொழுதீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க அந்த சஹாபி லா, இல்லை என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கும் ஃபர்கஹா, உடனே எழும்புங்கள், எழும்பி அந்த தஹியத்துல் மஸ்ஜிதினுடைய தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்தில் கவனத்தில் எடுக்கணும். ஒரு ஆள் வுது செய்தால் அந்த வுது செய்ததன் பின்னால ரெண்டு ரக்காத்களை தொழுவதும் சுன்னத்து. எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, பிலாலே, உங்களோட செருப்பு சப்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேன். அதுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன காரணம், நான் வுது செய்தால் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது விடுவேன், இது இந்த வாழ்க்கையில உள்ள ஒரு மிக முக்கியமான இபாதத், அதற்காக வேண்டித்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப வுது செய்ததன் பின்னால ரெண்டு ரக்காத் தொழவும் ஊனம், மஸ்ஜிதுக்குள்ள வந்து ரெண்டு ரக்காத் தொழ வேண்டிய நிலப்பாடும் இருக்கிறது. ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்குள்ள வுது செய்தவராக வந்து தஹியத்துல் மஸ்ஜித் நியத்தோடு அதே நேரம் அந்த உலுவுடைய ரெண்டு ரக்காத்திர நியத்தையும் சேர்த்து வைத்து இரண்டு ரக்காத் தொழுதால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த ரெண்டு தொழுகையிட நன்மையையும் அந்த மனிதனுக்கு கொடுக்கின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, இன்னொரு கட்டத்தை எங்களுக்கு எடுத்து பார்க்கலாம். அதான் சொல்லிவிட்டது. உதாரணமாக லுஹருடைய அதான் சொல்லிவிட்டது. அதான் சொல்லப்பட்டதன் பின்னால ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்குள்ள வாரார். மஸ்ஜிதுக்குள்ள வந்தால் அவருக்கு லுஹருடைய முந்தின சுன்னத் நாலோ ரெண்டோ இருக்கிறது. லுஹருடைய முந்தின சுன்னத் யாரு சொல்லுவாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நரகம் அவருக்கு ஹராமாகும். நரக நெருப்புக்கு அந்த மனிதனை தீண்டுவது ஹராம். சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப இந்த மனிதன் வந்திருக்கிற நேரம் இவருக்கு தஹியத்துல் மஸ்ஜித் தொழவும் இயலாது, அந்த உளுவுடைய ரெண்டு ரக்கா தொழவும் இயலாது. அதானுக்கு பின்னால் உள்ள அந்த லுஹருடைய முந்தின சுன்னத்தை மட்டும்தான் தொழவேலும் என்று இருந்தாலும், அந்த லுஹருடைய ரெண்டு ரக்கா தொழுகையில, லுஹருடைய அந்த ரெண்டு ரக்கா அல்லது நான்கு ரக்கா சுன்னத் தொழுகையில இந்த மனிதர் தஹியத்துல் மஸ்ஜிதையும் உளுவுடைய அந்த ரெண்டு சுன்னத்தையும் சேர்த்து நியத்து வைத்தால், அந்த ரெண்டு ரக்கா தொழுகைக்காக தொழுவது ரெண்டு ரக்காத்தாக இருந்தாலும் அவருக்கு அந்த மூணு தொழுகைகளுடைய நன்மையும் கிடைக்கிறது. அந்த சகோதரர்களே, பெரியார்களே, அறியாம ஒரு வகையில மடம தெரியாதது சிலர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் இஸ்ஸத் அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான். அதானுக்கு முன்னால மஸ்ஜிதுக்குள்ள வராங்க, ஆனால் தஹியத்துல் மஸ்ஜித் தொழ வேண்டும் என்றது தெரியாது. சிலர்கள் அதான் முடிஞ்ச உடனே மஸ்ஜிதுக்குள்ள வருகிறார்கள், சுன்னத்து தொழ வேண்டும் என்பது கிடையாது. கதைக்கிறதும் நோட்டீஸ் போர்டுகளை பார்க்கிறதும் தான் சிலர்களுடைய வேலையாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய நன்மையை அவங்க வாழ்க்கையில பாழாக்கி கொண்டிருக்கிறாங்க. அந்தாந்த சகோதரர்களே, பெரியார்களே, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்குள்ள ஒரு மனிதர் வந்தால் மஸ்ஜிதுடைய விடயத்தில் இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம் தான் மஸ்ஜிதுடைய சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்வது. அந்தாந்த சகோதரர்களே, பெரியார்களே, சுத்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வலியுறுத்தினாங்க, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாயப்படுத்தினாங்க. எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், லா துஸ்பிஹு அல் யஹூத், லா துஸ்பிஹு அல் யஹூத், ஏ மக்களே, நீங்கள் யகூதிகளுக்கு ஒப்பாகிவிட வேண்டாம். ஃபைன்னஹும் யுஜ்மியூனல் அக்குப்ப அலா துவரிஹிம், ஏனென்றால் அவர்கள் குப்பை குளங்களை அவர்களை சூழ அவர்களுடைய சூழல்ல அவர்களை சுத்தி வைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களிடத்திலே சுத்தம் என்பது கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சுத்தமாக இருப்பதை வலியுறுத்தினார்கள். அந்தாந்த சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில் மஸ்ஜிதுகள் என்று வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதுகளை நல்ல முறையில் சுத்தப்படுத்தி மனமாக வைத்துக் கொள்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள், கட்டாயப்படுத்தினார்கள். அன்பாந்த சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அமைப்பிலே எடுத்துக்கொண்டோம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜிதை சுத்தப்படுத்துற விஷயத்தில் அநேகமான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். அன்பாந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு கொஞ்சம் எங்களுடைய சமுதாயத்தில் எடுத்து பாருங்க, யாராவது ஒரு அழுக்க மஸ்ஜிதில் கண்டால், ஏதாவது ஒரு ஊத்தைய மஸ்ஜிதில் கண்டால், அது அந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தின் மேலேயோ அல்லது அந்த மஸ்ஜிதில் கடமை புரியும் அந்த முஅஸ்ஸின் மேலேயோ குறையாக ஆகிவிடுகின்றது. அன்பாந்த சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், எனக்கு என்னுடைய உம்மத்தினுடைய நன்மைகள் எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. எது வரைக்கும் என்றால் ஹத்தல் குதான், ஒரு ஊத்த துண்ட ஒரு பள்ளியில இருந்து அந்த மனிதன் புறக்கி வீசுகின்றான். அவ்வாறு ஒரு மனிதன் செஞ்சாலும் அதையும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பாந்த சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினுடைய தலைவர், மிக கண்ணியமானவர், மதிப்புக்குரியவர், மிகப்பெரிய அந்தஸ்தில் இருந்தவர், தலைவராக இருந்தவர் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மஸ்ஜிதை சுத்தமாக வைக்கும் விடயத்திலே எந்த அளவு முன்னுரமாக இருந்திருக்கிறார்கள் என்றால், ஒரு தடவை தொழுகையை தொழுவித்து முடிக்கின்றார்கள். புகாரிலே பதிவாக கூடிய ரிவாயத், எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாழ்மையாக நடந்து கொண்டார்கள் என்பதை பாருங்கள். புகாரியிலே வருகிறது, ஒரு மனிதர் மஸ்ஜிதிலே துப்பி இருந்தார், அன்னுகாமா என்று சொல்லக்கூடியது. ஒரு மனிதன் துப்பி இருந்தாரு, அந்த துப்பி அதனுடைய சலீத அடையாளம் அந்த மஸ்ஜிதிலே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடிச்சுவிட்டு தங்களது முபாரக்கான கையால அந்த சலியை எடுத்து அந்த துப்பின அடையாளத்தை அவ்வாறே அவங்களோட கையால அந்த உமிழ்நீரை அந்த சலியை எடுத்து மஸ்ஜிதிலே இருந்து வெளியே வீசினார்கள் என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மஸ்ஜிதை சுத்திகரிக்கும் விடயத்திலே கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இன்னைக்கு எங்களை நாட்டை பொறுத்தவரையில எந்த ஒரு மஸ்ஜிதையும் ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து சுத்தம் செய்யணும், கூட்டணும், கழுவணும் என்ற அவசியப்பாடு கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, அநேகமான மஸ்ஜிதுகள்ல முஅஸ்ஸின்கள் இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எங்களுடைய சில சகோதரர்கள் தொழுகைக்காக வருவார்கள், அங்கே மஸ்ஜிதுகள் அவ்வாறு கூட்டப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கும், சுத்தமாக மஸ்ஜித் இருக்கும், இவர்கள் தொழுகைக்காக வருவார்கள், அவர்களுடைய காலை சரியான முறையில் தேய்த்து கழுவிக்கொள்ள மாட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, அவ்வாறே உழுவு செய்து கொண்டு அவசரமாக மஸ்ஜிதுக்குள்ள வர அந்த சில சகோதரர்கள் நடந்து சென்றால் அவர்களுடைய பாதங்கள் பட்ட இடத்தை பார்த்தால் அங்கே சேர் இருக்கிறது, அங்கே அசுத்தம் இருக்கிறது, அங்கே அழுக்கு இருக்கிறது. அந்தந்த சகோதரர்களே பெரியார்களே, நாங்க பள்ளியை கூட்டுறது, நாங்க பள்ளியை சுத்தப்படுத்துறது என்பது ஒரு பக்கம், எங்களால பள்ளி அசுத்தமாகிறது என்பது ஒரு பக்கம், நாங்க பள்ளியை சுத்திகரிக்காவிட்டாலும் எங்களால் ஒரு ஹிதுமத் பள்ளிக்கு நடக்காவிட்டாலும், அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, எங்களால பள்ளி அசுத்தமாக போறத நாங்கள் தவிர்த்து கொள்ளணும், எங்களால பள்ளிக்கு ஒரு நஷ்டம், பள்ளிக்கு ஒரு இழிவு, பள்ளிக்கு ஒரு கேவலம், பள்ளியில ஒரு அசுத்தம் படுவதையும் நாங்கள் தவிர்த்து கொள்ளணும் என்பதை எங்களோட அடி உள்ளத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இன்னும் ஒரு விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அநேகமானவங்க இந்த விடயத்திலே பராமுகமாக பொடுபோக்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அக்கல மின் ஹாதிஹி ஷஜரா, யாரு இந்த வெங்காயத்தை சாப்பிடுறாங்களோ, மன் அக்கல மின் ஹாதிஹி ஷஜரா, யாரு வெங்காயம் சாப்பிடுகின்றார்களோ, ஃபலா யக்ருபன்ன இலல் மஸ்ஜித், அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளே வர வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, சில மஸ்ஜிதுகள்ல ஆச்சரியம், சில மஸ்ஜிதுகள் ஆச்சரியமாக இருக்கிறது. தெட்ட தெளிவாக ஹதீஸ் இருக்கிறது, தடுப்பவர்களும் யாரும் இல்லை, தவிர்ந்து கொள்பவர்களும் யாரும் இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, பெரும் பெரும் விருந்தோம்பல்கள் மஸ்ஜிதிலே நடக்கிறது. ஆனால் அங்கு நெருப்பால் சமைக்கப்படாத பச்சை வெங்காயம் அதிலே உணவாக வைத்து கொடுக்கப்படுகிறது. சகோதரர்களே பெரியார்களே, மஸ்ஜிதுக்குள்ள சிலர்களோட இந்த விஷயத்தை பேசினா சிலவங்க சொல்றாங்க, அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, அது அந்த காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெங்காயம் வானமண்டிருந்தாலும், வெங்காயத்தால வெங்காயம் சாப்பிட்டு விட்டு மஸ்ஜிதுக்கு வாரதால மக்களுக்கு நோவின் என்று சொல்லியிருந்தாலும், இந்த காலம் மக்களுடைய அநேகமான உணவுல வெங்காயம் பயன்படுத்தப்படுகிறது என்றதுனால அது பிரச்சனை இல்லை என்று சிலர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, அதுவும் ஒரு திட்டவட்டமான மடமையாகத்தான் இருக்கிறது. சகோதரர்களே பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல, நீங்க வெங்காயம் சாப்பிட்டுட்டு மஸ்ஜிதுக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஏன் தெரியுமா நான் இதை சொல்கின்றேன், நீங்க வெங்காயம் சாப்பிட்டுட்டு மஸ்ஜிதுக்குள்ள வாரத்தால அல்லது துருவாடையால மலாய்க்காமார்கள் மஸ்ஜிதுக்குள்ளே அதால அறுவறுப்படைகின்றார்கள், மலாய்க்காமார்களுக்கு அது ஒரு வேதனையாக நோவினையாக ஆகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இன்னொரு விடயத்தை விளங்கணும், மஸ்ஜித் என்றது இருக்கிறது, பள்ளி வாயில் என்றது இருக்கிறது, இது மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல, இது ஜின்களுக்கும் உரியது, இது மலாய்க்கமார்களுக்கும் உரியது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெங்காயத்துடைய விஷயத்தை அந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், சகோதரர்களே பெரியார்களே, இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு இன்றைக்கு பள்ளிக்குள்ள சர்வ சாதாரணமாக புழங்கப்படுகிறது என்பதை நாங்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, அது மாத்திரம் அல்ல, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதுக்குள்ள சப்தங்களை உயர்த்தி பேசுறதை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல தெட்ட தெளிவாக மஸ்ஜிதுல தொழுகிற மக்களுக்கு இடையூறாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்களை அநியாயக்காரன் என்று அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு மனிதர்களுக்கு சில சில தலைவர்களுக்கு சில சில அந்தஸ்து உயர்ந்தவர்களுக்கு மஸ்ஜிதுல சப்தமிட்டு பேசுறது இது ஒரு பெருமையாக புகழாக மாறிவிட்டது. அந்தந்த சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ مَنَعَ مَسَاجِدَ اللَّهِ أَنْ يُذْكَرَ فِيهَا اسْمُهُ وَسَعَى فِي خَرَابِهَا. ஒரு மனிதர் மஸ்ஜிதில் இபாதத் செய்யற ஒருவனுக்கு இடையூறாக இருந்தால் இவனை போல ஒரு அநியாயக்காரன் யாருதான் இருக்கிறார் என்பதை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல தெளிவாக குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, ஒரு மனிதர் தொழுகிறாரு, ரெண்டு பேர் மூணு பேர் அங்க இங்க இருந்து கதைச்சு கொண்டிருக்கிறதால அந்த மனிதன் தொழுகைக்கு இடைஞ்சல் ஆகுதென்றால், அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, அங்கே கதைத்துக் கொண்டிருப்பவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே விடுத்திருக்கிறான் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தெட்ட தெளிவாக குர்ஆன்ல இந்த அளவுக்கு சப்தங்களை உயர்த்தி மக்களுக்கு தொழுகைக்காக இடையூறு செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் கண்டித்து பேசியிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இந்த இடத்திலே இன்னொரு மசாலாவையும் நினைவூட்டிக் கொள்வது மிக மிக பொருத்தம் என்று நினைக்கின்றேன். சில இடங்கள்ல சில மஸ்ஜிதுகள்ல சில பிரச்சனைகள் வருகிறது. சில நேரம் நாங்க கூட பார்க்கலாம், நாங்க மஸ்ஜிதுக்கு வருகிறோம், வந்து தொழுகிற நேரம் அந்த மஸ்ஜிதுல ஒரு பயான் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும், அல்லது அந்த மஸ்ஜிதுல ஒரு திக்ருடைய மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கும். அந்த பயானால அந்த திக்ரு மஜ்லிஸால தொழக்கூடிய அந்த மனிதனுக்கு சரியான முறையில தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ள இயலாத ஒரு நிலைமை உண்டாகிறது. இமாம் சுபகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிரத்துஸ் சாஜித் ஃபி அஹ்காமில் மசாஜித் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய கிதாபில் எழுதியிருக்கிறார். இன்னும் ஷாபி மதுஹபுடைய கிதாபுகளை எடுத்துக்கொண்டால் முகையத்துல் முஸ்தர் சிதீன் என்று சொல்லக்கூடிய கிதாபிலையும் பார்க்கலாம். அஹ்காமுல் மசாஜித், பள்ளியினுடைய சட்ட திட்டங்கள் என்ற அந்த தலைப்பின் கீழே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கட்டத்திலே நாங்கள் குறைவாக எந்த சமுதாயம் இருக்கிறார்கள், அதிகமாக எந்த சமுதாயம் கலீல் கசீர் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். ஒரு பயான் நடக்கிறது, அந்த பயான்ல ஒரு 15 பேர் 20 பேர் இருக்கிறாங்க. இப்ப அந்த பயான் சப்தத்தால தொழக்கூடிய 5 பேர் 6 பேருக்கு இடையூறந்தால் அந்த பயானுடைய சப்தத்தை குறைக்க வேண்டும் என்ற அவசியப்பாடு கிடையாது. அந்த விக்ரம மஜ்லிஸினுடைய சப்தத்தை குறைக்க வேண்டும் என்ற அவசியப்பாடு கிடையாது. பயான்ல ஒரு 5 பேர், ஆனா சொல்லக்கூடியவங்க 7 பேர் 8 பேர் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த சப்தத்தை குறைக்க வேண்டும். இயலாவிட்டால் பயானையே நிறுத்திவிட வேண்டும் என்று இஸ்லாம் சட்டம் சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, பயானையும் விக்ருடைய மஜ்லிஸ்களையும் தவிர பள்ளியில எந்த புரோகிராம் நடந்தாலும் பள்ளியில எந்த மஜ்லிஸ் நடந்தாலும் அந்த மஜ்லிஸ்களும் அந்த புரோகிராம்களும் பயானோ ஜிக்ரோ இல்லை என்றால், குர்ஆனோ ஹதீஸோ ஜிக்ரோ இல்லை என்றால் அந்த மஜ்லிஸிலே அந்த புரோகிராம்ல 100 பேர் இருக்கிறாங்க, ஆனா சொல்லக்கூடியவர் ஒரு ஆள் என்றாலும் சரி, அந்த புரோகிராம் அந்த மஜ்லிஸ் அந்த கூட்டம் அந்த நிகழ்ச்சி நிறுத்தப்பட வேண்டும் அந்த மனிதனுடைய தொழுகைக்காக. அந்த சகோதரர்களே, பெரியார்களே, இது இஸ்லாம் சொல்லும் தெளிவான ஒரு சட்டம். அந்த அளவுக்கு மஸ்ஜிதுக்குள்ளே நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள் என்னென்ன, மஸ்ஜிதிலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன என்று அதிகமாக இஸ்லாமிய சட்டங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான ஹதீஸ்களிலே சொன்னார்கள், குர்ஆனுடைய ஆயாத்துக்களும் அதிகமான ஆதாபுகளை அதிகமான ஒழுக்கங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறது. அது அனைத்தையும் இங்கே சொல்லி காட்டுவதற்கு நேரம் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஆகவே ஒரு ஊர்ல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த முஸ்லிம்கள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு கடமை இருக்கிறது, ஒரு ஹக் இருக்கிறது. மஸ்ஜிதுக்கு போய் சேர வேண்டிய கடமை, மஸ்ஜிதுக்கு போய் சேர வேண்டிய உரிமை நிச்சயம் இருக்கிறது. எங்களால அந்த மஸ்ஜிதினுடைய வளர்ச்சிக்கு எங்களோட உடலால, எங்களோட பொருளால, எங்களோட ஆலோசனையால என்னென்ன எல்லாம் போய் சேர வேண்டுமோ அதை அனைத்தையும் கொடுத்து எங்களோட ஊர்களில் இருக்கும் மஸ்ஜிதுகளை கட்டி எழுப்பிய கூட்டத்திலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. யாலா ரப்பி ரஹ்மானே, ஒவ்வொன்றுக்குரிய ஹக்கும் எது என்பதை விளங்கி அதை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யாலா ரப்பி ரஹ்மானே, தௌபா செய்து திரும்ப திரும்ப பாவம் செய்கிறோம் யாழ்லா, எங்களை பாவங்களை மன்னிச்சிருவாயாக. யாழ்லா எங்களை பெற்றோர்களோட பாவங்களை மன்னிச்சிருவாயாக. யாழ்லா எங்களோட உற்றார் உறவினர்களோட பாவங்களை மன்னிச்சிருவாயாக. யாழ்லா ரப்பி ரஹ்மானே, எங்களோட பெற்றோர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயாக. யாழ்லா யார் யாரெல்லாம் நோய்களிலே சிக்கி இருக்கிறார்களோ யாழ்லா, அவர்களுடைய நோய்களை குணப்படுத்திடுவாயாக. யாழ்லா யார் யாரெல்லாம் வறுமையில இருக்கிறார்களோ யாழ்லா, அவர்களுடைய வறுமையை நீக்கிவிடுவாயாக. யாழ்லா யார் யாரெல்லாம் எந்தெந்த அமைப்புல இந்த நாட்டுக்கு முஸ்லீம்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ யாழ்லா, அவர்களுக்கு பரக்கத் செஞ்சிருவாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.